அறந்தனை அகம் சேர்க்கும் உயர்வள்ளுவம். இந்த தொடர் வகுப்பு மூலம் கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்களின் உரையை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். உயர்வள்ளுவம் தொடர் வகுப்பு பாகம் 13.
குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி, கணமேயும் காத்தல் அரிது. குணம் என்னும் குன்றேறி நின்றார் வெகுளி. துறவு, மெய்யுணர்வு, அவாவின்மை முதலிய நற்குணங்கள் ஆகிய குன்றின் முடிவின் கண் நின்ற முனிவரது வெகுளி. கணமேயும் காத்தல் அரிது, தான் உள்ள அளவு கணமே ஆயினும் வெகுளப்பட்டாரால் தடுத்தல் அரிது.
அடுத்த குரலுக்கு வருகிறார். அந்த குரல்ல என்ன சொல்லுகிறார் என்றால், துறவி துறவி முற்றும் துறந்த துறவி என்று சொன்னார். அவருடைய வார்த்தை அவர்களை காட்டும் என்றார். எப்படி காட்டும் என்றால், அவர்கள் கோபப்பட்டு சொன்னால் என்ன, அருளி சொன்னால் என்ன, அது அவ்வ பயனையே விளைக்கும் என்றார். இப்போ ஒருத்தன் கேட்டிருப்பான் போல இருக்கு, புத்திசாலி, துறவி என்கிறீங்களே சார், அவருக்கு கோபம் வருமா? துறவி என்றவன் காமம் கோபம் எல்லாம் கடந்தவன் அல்லவா துறவி. அப்போ கோபப்பட்டு சொன்னால் அந்த வார்த்தை அப்படியே பயன் தரும் என்று சொல்றீர்களே, துறவிக்கு கோபம் வருமா என்று ஒருவன் கேட்கிறான். அதற்கு பதிலாக அடுத்த குரலை கொண்டு வந்து வைக்கிறான். குணமெனும் குன்று ஏறி நின்றார் வெகுளி, கணம் ஒரு ஒரு வினாடி கூட அவருடைய கோபத்தை நீங்கள் தாங்க முடியாது. அப்படி உயர்ந்தவர்கள் இல்லாதபடியால் தான் இன்றைக்கு பாவம் வளர்கிறது. ஒரு வினாடி கூட, அது கணம் என்பது வினாடி என்ற அந்த அர்த்தத்திலே தான் சொல்லப்படுகிறது, ஒரு ஒரு சின்ன நேரத்துக்கூட நீ காப்பாற்ற முடியாது. யாருடைய கோபத்தை? குணமெனும் குன்றேறி நின்றார் வெகுளி, குணமாகிய குன்றினுடைய சிகரத்திலே நிற்கிறவன் அவன் தான் முற்றும் துறந்தான். அதுக்கு பரிமள எழுதுகிற உரையை படியுங்கள்.
குணம் என்னும் குன்றேறி நின்றார் வெகுளி.
வெகுளி என்ற சொல்லுக்கு கோபம் என்று அர்த்தம். இப்ப வெகுளி என்றால் அப்பாவி என்ற அர்த்தத்திலே பயன்படுத்துகிறோம். தமிழிலே வெகுளி என்றால் கோபம்.
துறவு, மெய்யுணர்வு, அவாவின்மை முதலிய நற்குணங்கள் ஆகிய குன்றின் முடிவின் கண் நின்ற முனிவரது வெகுளி.
இதுல மூன்று குணங்களை சொல்லுகிறார். துறவு, மெய்யுணர்வு, அவாவின்மை. இது பின்னாலே துறவரத்திலே சொல்ல போறார். குணங்கள்ல மெல்ல 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 ஏறி போனால் ஒரு எல்லையிலே துறவு வரும். துறவு வந்தோடனே மெய்யுணர்வு வரும். மெய்யுணர்வு வந்த பிறகு அவாவின்மை வரும். இதுதான் அந்த கடைசி கடைசி துறவியினுடைய கடைசி. இந்த அவாவின்மையிலே ஒருத்தர் நேரி நின்றுட்டான் என்று வையுங்க, அதைத்தான் நீங்க சொல்ற, அவனைத்தான் குன்றேறி நின்றான் என்கிறார். குணங்களை அடுக்கி கொண்டு போனால் துறவு உச்சத்திலே வரும். துறவு, துறவுக்கு மேலே மெய்யுணர்வு, மெய்யுணர்வுக்கு மேலே அவா. இந்த இடத்திலே நிற்கிற ஒருவன் குணமெனும் குன்றேறி நின்றான். வாசிங்க.
குணமெனும் குன்றேறி நின்றார் வெகுளி, துறவு, மெய்யுணர்வு, அவாவின்மை முதலிய நற்குணங்கள் ஆகிய குன்றின் முடிவின் கண் நின்ற முனிவரது வெகுளி. கணமேயும் காத்தல் அரிது, தான் உள்ள அளவு கணமே ஆயினும் வெகுளப்பட்டாரால் தடுத்தல் அரிது.
அதாவது என்ன சொல்ல வருகிறார் என்றால், துறவிதான், அவன்கிட்ட கோபம் வராது. ஆனால் உயிரனுடைய இயல்பிலே கோபம் காமம் என்பவை கலந்திருக்கின்றன. மனிதனுக்கு உயிர்க்குணங்கள் என்று மூன்றை சொல்வார்கள், கோபம், காமம், மயக்கம். இந்த மூன்றும் உயிர்க்குணங்கள். இயல்பு என்று சொல்லிவிட்டாலே அது எங்கேயோ இருக்கும், அதை மாத்த முடியாது. இப்ப துறவி இந்த உச்சத்துக்கு போய்விட்டான், ஆனால் உயிர்க்குணம் உயிர்க்குணமாக எங்கோ ஒரு மூலையிலே இருந்து கொண்டுதான் இருக்கும். நீங்கள் போய் அதை கிளப்பி விட்டால் வெளியிலே வர்றதுக்கு சான்ஸ் உண்டு. கோபம், இந்த பெரிய ரிஷிகள் எல்லாம் கோபப்பட்டார்கள், சபித்தார்கள் என்று படிக்கிறோம் அல்லவா, அப்ப கோபம் வந்திருக்கிறது. ஆனால் என்ன ஆச்சரியம் என்றால், அவர்களுடைய இது ரெண்டு அர்த்தம் இந்த குரலுக்குள்ள இருக்கிறது. கணமேயும் காத்தல் அரிது என்றால் ரெண்டு, ஒன்று அவருடைய கோபத்தை ஒரு கணம் கூட காக்க முடியாது, ஒன்று. இன்னொன்று அவருடைய கோபம் கன நேரம்தான் நிற்கும். அவருடைய கோபம் ஒரு கணம் கூட நாம் காக்க முடியாது என்பது ஒன்று, அவருடைய கோபம் கன நேரம் நிற்காது, ஒரு கன நேரம்தான் நிற்கும். ஆனால் அது கன நேரம் என்றாலும் அதை நீ காப்பது அரிது. அவன் சொல்லிவிட்டான்னால் அந்த பயன் விளைந்துவிடும். ஆகவே அந்த கோபம் கன நேரம் தான் என்பதற்கு விளக்கம் சொல்ல போகிறார் பரிமாளர்கள்.
சனியாமையும் பெருமையும் பற்றி குணங்களை குன்றாக உருவகம் செய்தார்.
ஏன் குணத்தை குன்று என்று சொல்ல வேண்டும் என்றால், சரியாமையும்
பெருமையும்
பெருமையும் மலைக்கு மலை சரியாது. ஆகவே அந்த அந்த சலித்தல் அது தளர்ந்த தன்மை இல்லை, பெருமை உடையது. ஆகவே குணங்களை குன்று என்று சொன்னார்.
குணம் சாதி ஒருமை
என்றால் குணங்கள் என்று சொல்ல வேண்டும். குணங்கள் எத்தனையோ பலவாக இருப்பவை, பலவாக இருக்கக்கூடிய குணங்களை குணம் என்று ஒன்றாக ஒருமையிலே சொல்லுகிறார். பலருக்கு பொருந்துகிறதை ஒருமையிலே சொன்னால் அதை சாதி ஒருமை என்று சொல்றார்கள். மாம்பழம் இனிக்கும் என்றால் குறிச்ச ஒரு பழம்தான் இனிக்குமா? மாடு பால் தரும் என்றால் மாடுகள் பால் தரும் என்று சொல்ல வேண்டும். மாடு பால் தரும் என்று சொன்னால் பலதுக்கான குணத்தை ஒன்றிலே வைத்து சொல்வது அது சாதி ஒருமை. இங்கேயும் குணங்கள் பலவாக இருக்க குணம் என்று ஒருமையால் சொல்லப்படுகிறார், அது சாதி ஒருமை என்ற இலக்கணத்தின் கீழ் அடங்குகிறது என்கிறார் பிரேமலதர்.
அனாதியாய் வருகின்ற வாறு பற்றி ஒரோ வழி வெகுளி தோன்றிய பொழுதே அதனை மெய்யுணர்வு அழைக்கும். ஆகலின் தன்மேயும் என்றும் நிறைமொழி மாந்தர் ஆகலின் காத்தல் அறிது என்றும் கூறினார். இவை இரண்டு பாட்டாலும் அவர் ஆணை கூறப்பட்டது. சலியாமையும் பெருமையும் பற்றி குணங்களை குன்றாக உருவகம் செய்தார். குணம் சாதி ஒருமை அனாதியாய் வருகின்றவாறு பற்றி,
அனாதியாய் வருகின்றவாறு பற்றி. கோபம் காமம் உயிருக்கு இயல்பு என்று சொன்னேன், அது தொடக்கத்திலே இருந்து வருகிறபடியால் ஒரோ வழி என்றால் எப்பவாவது ஒரு தரம். இந்த தமிழ் இப்ப நாங்க பாவிக்கிறது இல்லை, பழைய காலத்திலே ஒரோ வழி திருக்குறள்ல பல தரம் வரப்போகிறது. ஒரோ வழி என்றால் எப்பவாவது இருந்துட்டு என்று சொல்லுகிறோமே, அது அந்த காலத்தில் இயல்பான குணம் என்றால் எப்பவாவது ஒரு தரம் அவர்களுக்கும் கோபம் வந்துவிடும். ஒரோ வழி
அனாதியாய் வருகின்றவாறு பற்றி ஒரோ வழி வெகுளி தோன்றிய பொழுதே அதனை மெய்யுணர்வு அழிக்கும்.
ஒரு அப்படிப்பட்ட அந்த இயல்பு என்றபடியால் கோபம் எப்பவாவது ஒரு தரம் வரும். அது ஏன் கன நேரம் என்று சொன்னார்? அடுத்த கேள்வி, துறவிக்கு பிறகு கோபம் கன நேரம் தான் நிற்கும் என்றால் அவன் குணங்களுடைய உச்சத்திலே நின்றவன். அவனுக்கு கோபம் வந்தால் அவனுக்கு மெய்யுணர்வு இயல்பாக இருக்கிறவன், அந்த மெய்யுணர்வு கோபத்தை அடக்கிவிடும். எங்களுக்கு மெய்யுணர்வு இல்லாதபடியால் தான் கோபம் வந்தா வருஷ கணக்குல நிக்கிறது. அவை சொன்னார், ஒருத்தன் கோபத்தை வச்சு ஒருத்தனை அளந்துடலாம்டா. கற்பிளவு போலாவர் கயவர் ஒரு ஒரு பாட்டு இருக்கிறது எனக்கு உடனே ஞாபகத்துல வரையிலே. கயவனை எப்படி இனங்கானலாம்? அவனுக்கு ஒரு கோபம் வந்தால் கல் பிளந்தது போல அவன் இருப்பானான். பிளந்தா பிளந்ததுதான், பிறகு புறவியில மறக்க மாட்டான். சொல்லுவான், சில பேர் சொல்லுவார்கள், அவன் செய்ததை நான் செத்தாலும் மறக்க மாட்டேன். அப்ப அவ்வளவு தூரம் அவனுக்கு பகை. அப்ப கீழ்மகன் என்று அர்த்தம். கற்பிளவு போலாவர் கயவர். அடுத்தது சொல்வார், பொற்பிளவு போலாரும் உலர். தங்கத்தை பிளந்து விட்டால் பிளந்துதான் நிற்கும், சூடாக்கினா ஒட்டிடலாம். அப்படி சில பேர் இருக்கிறார்கள், கோபம் வரும் பிரிவார்கள், பிறகு ஏதாவது சொல்லிக்கிளி சமாளிச்சா அதை ஒட்டிடலாம். இது இரண்டாவது தரமான மனிதர்கள். மூன்றாவது உயர்ந்தவர்களை சொல்லுகிற பொழுது சொல்வார், நீர்கிழிய எய்த வடுப்போல மாறுமே சீரொழுகு சான்றோர் சினம். ஒரு ஆறு இப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது, ஒரு அம்பை எடுத்து விட்டால் அது பாயிற இடத்திலே அந்த அம்பு போய் பாயும் அல்லவா, ஒரு தண்ணி இப்படி பிழக்கும், அவ்வளவும் தான், திருப்பி டக்குன்னு மூடிடும். உயர்ந்தவனுடைய கோபம் இப்படி இருக்கும் என்பான். நீர்கிழிய எய்த வடுப்போல மாறுமே சீரொழுகு சான்றோர் சினம். அப்ப உயர்ந்தவருடைய கோபம் அந்த வினாடிதான் நிற்கும் என்று சொன்னதுக்கு காரணம், மெய்யுணர்வு உள்ளவர்கள் கோபம் தற்செயலா இயல்பாலே வரும், வந்த உடனேயே மெய்யுணர்வு கோபத்தை அடக்கிவிடும். ஆகவே அவருடைய கோபம் கன நேரத்துக்கு மேலே இருப்பதில்லை. இது ஒன்று. ஆனால் சொன்னது நடந்து விடுகிற ஆற்றல் இருக்கிறபடியால் கன நேரம் வருகிற கோபத்தை கூட நாம் தாங்க முடியாது என்பது இன்னொன்று.
அனாதியாய் வருகின்றவாறு பற்றி ஒரு வழி வெகுளி தோன்றிய பொழுதே அதனை மெய்யுணர்வு அழைக்கும் ஆகலின் கண்மேயும் என்றும் நிறைமொழி மாந்தர் ஆகலின் காத்தல் அறிதும் என்றும் கூறினார். இவை இரண்டு பாட்டானும் அவர் ஆணை கூறப்பட்டது.
முனிவருடைய வார்த்தைக்கு இருக்கக்கூடிய அந்த சக்தியை இந்த ரெண்டு பாட்டாலும் சொல்லிவிட்டார். இன்னும் ஒரு பாட்டு இருக்கா?
அந்தனர் என்போர் அறவோர் மற்ற எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டொழுகலான். எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான். எல்லா உயிர்கள் மேலும் செவ்விய தன்னலியை பூண்டு ஒழுகலார். அந்தனர் என்போர் அறவோர். அந்தனர் என்று சொல்லப்படுவார் துறவரத்தில் நின்றவர். பூணுதல் விரதமாக கோடல். அந்தனர் என்பது அழகிய தற்பத்தினை உடையார் என ஏது பெயர் ஆகலின் அகுது அவ் அருளுடையார் மேலன்றி செல்லாது என்பது கருத்து. அவ்வாறு ஆணையுடையராயினும் உயிர்கள் மாட்டு அருளுடையார் என்பது இதனால் கூறப்பட்டது.
உயிர்கள் மாட்டு இப்ப பிரயோகத்திலே இல்ல, உயிர்கள் மாட்டு என்றால் உயிர்கள் இடத்து, அவ்வளவுதான். இப்ப நாங்க மாத்திட்டோம். இதை விட அந்த சொற்கள் பழைய காலத்து சொற்களுக்கான அர்த்தம் புரிந்து கொள்ளுங்கள். இது ஒரு நல்ல குரல்.
மீண்டும் ஒரு தரம் இறைவனுடைய திருவடிகளை பிரார்த்தித்து நீத்தார் பெருமை அதிகாரத்தினுடைய நிறைவு குரலுக்கு இப்பொழுது வருகிறோம். இன்றைய வகுப்புக்கு புதுமானவர்கள் பலர் வந்ததாக சொன்னார்கள். அப்படி இன்றைக்கு புதிதாக யாராவது வந்திருந்தால் உங்களோடு இந்த வகுப்பை நிறுத்திவிடலாம் என்று ஒருவேளை அவர்கள் நினைக்கக்கூடும். தத்துவத்தினுடைய சிறப்புகள் உண்மைகளை எல்லாம் கடந்த ரெண்டு வகுப்பிலே விளங்கப்படுத்தினபடியால் அதை வைத்துக் கொண்டு ஆராய்கிற விஷயம் பற்றி பரிமாறுகிறதாக சொன்னது சற்று கடினமான விஷயம். இப்படித்தான் இந்த வகுப்பு இருக்கும், ரொம்ப கடினமாக இருக்கும் போல் இருக்கிறது. நமக்கே இந்த வேலை தொலைக்காட்சியிலே நாடகம் பார்ப்போம் என்று தயவு செய்து நினைத்து விடாதீர்கள். திருவள்ளுவர் முடிந்த அளவு எதையும் இலகுபடுத்தி எளிமையாகத்தான் சொல்வார். அவரை விட பரிமாறு அழகர் எளிமையாக சொல்வார். இந்த விஷயம், இன்றைக்கு படித்த விஷயம் இதை விட எளிமையாக சொல்ல முடியாத விஷயம். ஆகவே அந்த சிரமம் கொஞ்சம் உங்களுக்கு இருந்திருக்கும், அதை உணர்கிறேன். துறவிகளில் பெருமை சொல்லுகிறார். அந்த பெருமைக்கு காரணம் அவர்களுடைய புலநடக்கம், தத்துவ ஞானம், யோக முயற்சி, தத்துவ ஞானம் என்று சொன்னார். உண்மை துறவிகளை எப்படி இனம் காண்பது என்று கேட்ட பொழுது நிறைமொழியாலே இனம் காணலாம் என்றார். அந்த துறவிகள் கோபப்பட்டு சொன்னால் என்ன, அருளி சொன்னால் என்ன, அத உடனே அந்த பயனை கொடுக்கிறபடியால் அது நிறைமொழி மாந்தர் என்ற பெயர் அவர்களுக்கு வந்தது என்றார். துறவிகளுக்கும் கோபம் வருமா என்று கேட்டால் உயிரியல் வாழே சில வேளை வரும். ஆனால் மெய்யுணர்வு பெற்றவர்கள் என்றபடியால் கன நேரத்திலே அந்த கோபத்தை அவர்கள் அடக்கி விடுவார்கள் என்பதையும், ஆனால் கன நேரம் என்றாலும் கூட அந்த கோபம் பயன் விளைவிக்கக்கூடிய கோபம் என்றபடியால் அதை நாம் தாங்க முடியாது என்பதையும் அடுத்து சொன்னார். கனமேயும் காத்தல் அறிவு. இனி நிறைவு குரல். நிறைவு குரலுக்கு வருகிறோம். இது நாம் சற்று படிக்க வேண்டிய ஒரு குரல், சுலபமாக படிக்க வேண்டிய ஒரு குரல். குரலை முதலிலே படிப்போம்.
அந்தனர் என்போர் அறவோர். மற்ற எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டொழுகலான்.
எவ்வுயிலே இல்லாமல் துறவிகளை பற்றி படித்துக் கொண்டே இருந்தோம். இதுவரை படித்தது முற்றும் துறந்த துறவிகளை பற்றி. பத்தாவது குரலிலே வந்து திடீரென்று அந்தனர்களை பற்றி சொல்ல தொடங்குகிறார். அந்தனர் என்பர் அறவோர். மற்ற உயிருக்கும் செந்தன்மை பூண்டோடுகளான் என்பது குரல். துறவிகளை பற்றி அல்லவா இந்த அதிகாரம், அந்தனர்களை பற்றி இது எங்கே வருகிறது, இதையே அந்தனர்களை கொண்டு வந்து இதற்குள்ளே புகுத்துவான் என்று ஒரு கேள்வி இருக்கிறது. பலகால சம்பவங்களாலே அந்தனர்கள் மேலே சில பேருக்கு ஒரு வெறுப்பு ஏற்பட்டிருக்கிறது. அந்தனர்கள் என்றால் சுயநலமிகள் என்று ஒரு பொதுவான கருத்து இருக்கிறது. இதில் யாரும் அந்தனர்கள் இருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ள வேண்டும், யதார்த்தத்தை சொல்கிறேன். அதிலே ஓரளவு உண்மையும் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அது அந்த அந்தனர்கள் சார்ந்த உண்மை அல்ல. புத்தி கூர்மைப்படுகிற பொழுது சுயநலம் வந்து விடுவது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். அந்தனர்கள் சுயநலமிகளாக இருந்ததற்கு காரணம், கல்வித்துறையை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை துறையாக ஏற்றுக்கொண்டார்கள். அந்த உயர்துறையை ஏற்று புத்தியை கூர்மைப்படுத்தி மேல் நோக்கி போனவர்கள் பல பேர். வெறுமனை புத்தியை கூர்மைப்படுத்தியதால் சுயநலம் மிகுந்தவர்களும் பல பேர் இருந்தார். இது ஒரு ஜாதி பற்றிய விஷயம் என்று நினைக்காதே. அந்தனர்களை எதிர்க்கிறோம் என்று சொல்லி, அவர்களாலே நாம் வீழ்த்தப்பட்டோம் என்று சொல்லி சமூகத்தினுடைய தலைமையேற்ற பல பேர் தமக்குள்ளே அறிவை வளர்த்துக் கொண்டு என்ன செய்தார்கள் என்ற கேள்வியை ஆராய்ந்தீர்களானால் இதற்கான விடை கிடைத்தது. எவர் சுயநலவாதிகள் என்று சொல்லி அவர்களுக்கு எதிராக நாம் புரட்சி கொண்டு வந்தோமோ, கொண்டு வந்தவருடைய சுயநலத்தை இன்றைக்கு பார்த்தால் பழைய சுயநலம் எவ்வளவோ மேல் என்கின்ற நிலைமை வந்துவிட்டது. இது அவர்களிலும் விடையில்லை, இவர்களிலும் விடையில்லை. அறிவு பாதையிலே உண்மையை தொட தவறுவோமானால் ஒரு எல்லைக்கு மேலே வருகிற அறிவு நம்மை களவு நோக்கித்தான் செலுத்தும். அனுபூதியிலே என்று நினைக்கிறேன், அருணகிரிநாதர் சொல்கிறார், கரவாகிய கல்வியுடார், கரவாகிய கல்வியுடார் கடை சென்று இரவா மகை வகை மெய்பொருளீகுவையோ, புறவா குமரா கொலிசாயுத குஞ்சரவா சிவயோக தயாவரணி என்று அனுபூதியிலே ஒரு பாட்டு. கல்வியுள்ளார்களை, கல்வியுள்ளவர்களை பற்றி சொல்லுகிற பொழுது அவர் சொன்ன அடை கரவாகிய கல்வி, கள்ளத்தனமான கல்வியை வைத்திருக்கிறவர்கள் என்று அர்த்தம், மறைக்கிற கல்வி. கல்வி ரொம்ப ஆபத்தான ஒரு கத்தி போன்றது. அதை மிக உயர்ந்த விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம், மிக தாழ்ந்த விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம். உண்மை பயனை எய்தாமல் கல்வியை கல்வியாகவே வைத்துக் கொண்டோமானால் அது மறைப்புத்தான். அதை புரிந்து கொள்ளுங்கள். அதனால்தான் கடவுளை அடைய வேண்டும் என்ற பாதை பற்றி பேசின பெரியவர்கள் எல்லாம் கல்வியும் கடவுளை அடைவதற்கு ஒரு தடை என்று சொன்னார். கல்வியையும் தடை என்றார். படிப்பற்று கல்வியற்று பற்றற்று சிந்தை துடிப்பற்றிருப்போர்க்கே சுகங்கான் பராபரமே தாய்மானவர், கல்வி வேண்டாம் என்கிறார். உற்றாரை நான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பெயர் வேண்டேன், கற்றாரை நான் வேண்டேன். மாணிக்க வாசகர் முத்திர புத்தி சொல்ற, படிச்சவனே எனக்கு கிட்ட விட்டுடாதே. அவர் ரொம்ப படிச்சிடாதீங்க. படிப்பு ஞானமாகாத பட்சத்திலே படிப்பு துன்பம்தான். அதுதான் அன்றும் நடந்தது, இன்றும் நடக்கிறது. அன்று கல்வியை தொழிலாக கொண்டவர்கள் தெய்வ பக்தி என்று ஒன்று இருந்தபடியால் அதற்காவது கொஞ்சம் பயந்தார்கள். இன்று கல்வியிலே செல்கிறவர்கள் தெய்வம் என்று ஒன்று இல்லை என்ற நம்பிக்கையோடு வந்தபடியால் பாவத்தின் எல்லை தொட முயற்சிக்கிறார்கள். நான் பொதுப்பட உலகளாவி சொல்லுகிறேன். ஆகவே இந்த அந்தனான் என்ற பெயர் இதுக்குள்ளே வர வேண்டிய தேவை என்ன? அந்தனர்கள் என்றால் தீயவர்களா? உண்மையிலே அந்தனர் என்ற பெயர் நம்முடைய மொழியிலே முற்றும் துறந்த துறவிகளை குறிக்க வந்த பெயர். அதை தெரிந்து கொள்ளுங்க. முற்றும் துறந்த துறவிகளுக்குத்தான் அந்தனன் என்ற பெயர் இருந்தது. இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், பல பேருக்கு கோயில்களில் அர்ச்சனை செய்கிற பொழுது அந்தனர்கள் கோத்திரம் கேட்பார். அதுல ஒரு கடிதனம் இருக்கிறது. அந்தனர்கள் சொல்வார்கள், நாங்க கௌசிக கோத்திரம், பராசர கௌசலம் என்று சொல்வார்கள். எந்த பரம்பரையிலே நாங்கள் வந்தவர்கள் என்றால் நீங்க கவனிச்சு பார்த்தால் தெரியும், அவர்கள் சொல்லுகிற கோத்திரம் எல்லாம் ஏதோ ஒரு ரிஷி கோத்திரமாகத்தான் இருக்கு. ஒரு ரிஷியிலே இருந்துதான் அந்த கோத்திரம் தோன்றி இருக்கு. அதனாலே அவர்களுக்குள்ளே ஒரு மரம் இருக்கிறது. ஒரு கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் அதே கோத்திரத்தை சேர்ந்தவர்களுக்குள்ளே பெண்ணோ மாப்பிள்ளையோ எடுக்க மாட்டார்கள். ஏனென்றால் கிட்டத்தட்ட அது ஒரு சகோதர உறவு முறை வரும் என்றபடியால். ஏனென்றால் அந்த இரத்த தொடர்பு தான் வருகிறது. கௌசிக கோத்திரம் என்றால் கௌசிகன் என்பவன் ஒரு ரிஷி, அது மாதிரி பராசரர் என்பவர் ஒரு ரிஷி. அந்த ரிஷியினுடைய பரம்பரையிலே வந்தவர்கள். இவர்கள்தான் அந்தனர்கள் என்று ஒரு மரபு வைத்திருக்கிறார்கள். அதனால அந்த ரிஷி அந்த கோத்திரத்திலே பிறந்தவர்கள் ஒருவருக்குள்ளே ஒருவர் திருமணம் செய்ய மாட்டார். அப்ப இந்த ரிஷி அந்தனர் வரவில்லை வராத எங்களை குருக்கள் கேட்பார், நீங்க என்ன கோத்திரம் என்பார். இப்ப நாங்க சாதாரண ஆக்களா, நாங்க ரொம்ப கெட்டிக்காரர்கள், இவர்களெல்லாம் ரிஷிகள் பெயர் சொன்னோடனே நாங்களும் ஒரு கோத்திரம், நாங்க சிவகோத்திரம் என்றோம். இதெல்லாம் முனிவர்ல தோன்றினவர்கள், நாங்க சிவன்ல தோன்றினவர்கள், அது உண்மையும் தானே. ஒரு முனிவர்ல தோன்றின பரம்பரையே நீ பெருமையா சொல்கிறாய், நீ யாரு என்று கேட்டா நான் சிவன்ல தோன்றினவன், நான் சிவகோத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுறியான். இதெல்லாம் நம்ம நம்ம கெட்டித்தனம், இதான் இந்த கரவாகிய கல்வி. உண்மை என்னவென்று கேட்டால், ஆதி காலத்திலே இறைவனுக்குத்தான் அந்தனன் என்று பெயர். ஆதிகாலத்திலே இறைவனுக்குத்தான் அந்தனன் என்று பெயர். இதுல பழைய பல விஷயங்கள் இருக்கின்றன. இன்றைக்கு அந்தனன் என்றால் கோயில பூசை பண்றவனுக்கு பெயர் என்று வந்துவிட்டது. அப்படி இல்லை, திருத்தொண்டர் தொகையிலே சுந்தரமூர்த்தி நாயனார் தொடங்குகிறார், தில்லைவாள் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன். அப்போ ஒரு அந்தனர் வந்து விட்டதா? பின்னாலே சொல்லுகிறார், முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கு அடியேன். மூன்று நேரத்திலையும் சிவபெருமானுக்கு பூ போட்டு பூசை பண்றவனுக்கு அடியே. பின்னுக்கு முன்னுக்கு என்ன சொன்னார், தில்லைவாள் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியே. அது என்ன, அப்ப அவர் யார் இவர் யார் என்று கேள்வி வந்து விட்டது அல்லவா? முதல் பிராமணரை சொன்னா அவர் தானே பூசை பண்றவராக இருப்பார், பிறகு முப்போதும் திருமேனி தீண்டுவார் என்று சொல்ல வேண்டிய தேவையில்லை. முப்போதும் திருமேனி தீண்டுவார்னா கோயில பூசை பண்றவன் அர்த்தம். அப்ப முதல் சொன்னவர் யார் என்றால் அவர் அவர் அல்ல, தில்லைவார் அந்தனர் என்பது சிவனுக்குரிய பெயர். தில்லையிலே இருக்கிற அந்தனன் அவனுடைய அடியார்க்கும் அடியே. அப்ப முதல் சொன்னது, இப்ப எல்லாம் நாம சொல்லப்படாதையா, நான் திருப்பி ஊருக்கு ஒழுங்கா போக வேண்டாமா? சிவனை அடிப்படையாக கொண்டு வாழ்ந்த மூவாயிரவர்கள் இருந்தார்கள் சிதம்பரத்தில். தில்லைவாள் அந்தனன் என்ற பெயர் அவனுக்கு தான், சிவனுக்குரிய பெயர் தான். பிறகு அவனுக்கு பூசை பண்ணினவர்கள் பின்னாலே சொன்னார், முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கு அடியேன், மூன்று நேரமும் சிவனை தீண்ட கிடைத்த அவர்களுக்கும் அடியேன். அது சரி, சிவனுக்குத்தான் அந்தனன் என்ற பெயர் இருந்தது, சிவன் என்றால் இறைவனுக்கு. அது பின்னாலே விளக்கம் சொல்லுவேன், அந்த பெயர் இருந்ததுக்கு விளக்கம் சொல்லுவேன். பிறகு அந்த இறைவனோடு தங்களுடைய புலனடக்கி யோக முயற்சி செய்து தத்துவ உணர்வு பெற்று அதனாலே அவா அறுத்து இறைவனோடு சில பேர் கலந்தார்கள், அவர்களுக்கு முற்றும் துறந்த முனிவர்கள் என்று பெயர். இறைவனோடு இரண்டரை கலப்பதுதான் எங்களுடைய நோக்கம். அந்த கலக்கிறதுக்கு ஆரம்ப நிலை புலனடக்கம், அதற்கு பிறகு அந்த புலனடக்கத்தாலே யோக பயிற்சி, யோக பயிற்சியினாலே தத்துவ ஞானம், தத்துவ ஞானம் வந்தால் துறவு வந்துவிடும், துறவு வந்துவிட்டால் மெய்யுணர்தல் வந்துவிடும், மெய்யுணர்தல் வந்துவிட்டால் அவாறுத்து இறைவனோடு சேர்ந்து விடும். அப்போ இறைவனோடு சேர்ந்து விட்டபடியால் இறைவனை சேர்ந்தவர்களையும் அந்த இறைவனுடைய பெயராலே அழைத்தார். அந்தனன் என்பது இறைவனுக்குரிய பெயர். இந்த துறவிகள் இறைவனோடு இரண்டரை கலந்த காரணத்தினாலே அந்த அந்தனர் என்ற பெயர் இந்த முற்றும் துறந்த துறவிகளுக்கும் வந்தது. இது நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், சும்மா நாம ஒன்றும் தெரியாமல் எவரிலும் சேரு அல்லையே தயாராக. ஒன்றினுடைய பெயர் ஒன்னொன்றுக்கு ஆகிற பொழுது அதற்கு ஆகு பெயர் என்று இலக்கணம். அப்ப சிவனுடைய பெயர் சிவனோடு கலந்தவர்களுக்கும் ஆயிற்று. தமிழ்ல என்னொன்று தத்திதாந்த பெயர் என்று ஒன்று சொல்கிறார். தமிழ்ல தத்திதாந்த பெயர் என்றால் தந்தை பெயரை வைத்து பிள்ளைக்கு பெயர் சூட்டுவது. தந்தையினுடைய பெயர் வைத்து பிள்ளைக்கு பெயர் சூட்டினால் அதுக்கு தத்திதாந்தம் என்று அர்த்தம். பிராமனுக்கு தசரதி என்று ஒரு பெயர் உண்டு, தசரதன் புதல்வன் என்றபடியால் தசரதி. இந்திரசித்தனுக்கு ராவணினி என்று ஒரு பெயர் இருக்கிறது, ராவணன் புதல்வன் என்றபடியால் ராவணி. ஜனகன் மகள் என்றபடியால் ஜானகி. தந்தை பெயர் வைத்து சொல்லப்படுகிற பொழுது அந்த பெயருக்கு தத்திதாந்தம் என்று அந்த பெயரை சொல்வார். அப்ப ஒன்றினுடைய பெயர் இன்னொன்றுக்கு ஆகும், அதுக்கு உபச்சாரம் என்றும் ஒரு இலக்கணம் உண்டு. உபச்சாரம் என்று இலக்கணம் உண்டு. ஒரு வகுப்புல வாத்தியார் பார்த்து, ஏய் முதலாளி நீ சொல்லு என்பார். அவன் முதலாளியா? அவங்க அப்பா முதலாளியா இருப்பார். இல்லாடி டாக்டர் நீங்க சொல்லுங்க என்பார். இவர் டாக்டரா? அப்பா டாக்டரா இருந்தா அந்த பெயரை பிள்ளைக்கு சொல்றது. அதை உபச்சாரம் என்று சொல்வார்கள், தத்திதாந்தம் என்று சொல்வார்கள், இப்படி பல பெயர்களாலே சொல்வார்கள். கடவுளுடைய தன்மை எய்தியவர்களுக்கு, கடவுளுக்கு அந்தணன் என்ற பெயர் இருந்ததாலே கடவுளுடைய தன்மை எய்தியவர்களுக்கும் அந்த பெயர் வாய்த்தது. ஆகவே உண்மை அந்தணர்கள் யார் என்றால் இந்த துறவிகள் தான். நீங்க இப்ப எந்த பிராமணரையும் கேளுங்கள், என்ன கோத்திரம் என்று கேளுங்கள், ஏதோ ஒரு துறவியின் பெயர் தான் சொல்லும். இறைவனோடு ஒன்றிணைத்தபடியால் இறைவனுடைய பெயர் வந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு என்று கேட்டால், அவர்கள் துறவிகள் சில நேரத்திலே குழந்தைகள் பெற்றார்கள். அது நம்ம கோளாறு குறை துறவிகள் என்று நினைக்கப்படாது. உலகத்தினுடைய நன்மை கருதி குறித்த நேரத்திலே குறித்த குழந்தை தோன்றினால் அந்த குழந்தையாலே உலகம் உய்யும் என்று கண்டால் அந்த நேரத்திலே ஒரு குழந்தையை தோற்றுவிக்க முனிவர்கள் முன்வந்தார். நீங்க நினைக்கலாம் இப்படித்தான் எல்லா முனிவர்களும் சொல்லுகிறார்கள் என்று நினைப்பீர்கள். அப்படி இல்லை, அது பெரிய ரகசியம். அதை எப்படி வார்த்தைகளுக்குள்ளே அடக்கி சொல்வதென்று எனக்கு தெரியவில்லை. காமம் மனதிலே காமம் இல்லாமல் உடலுறவு கொள்ளலாம், இன்னைக்கு நம்புவீங்களா? உடலுறவு என்றாலே காமம் தானே. எக்கச்சக்கமான விஷயம் எல்லாம் நம்ம வச்சு சொல்றாருன்னு நினைக்காதீங்க. அறிவு என்று வந்துவிட்டால் ஒன்றும் புறந்தள்ளக்கூடிய விஷயம் இல்லை, ஆராய வேண்டிய விஷயம்தான். நமக்கு விருப்புத்தான் காமம், நமக்கு விருப்புத்தான் காமம். அதனாலேதான் நமக்கு ஒரு குழந்தை பிறந்தால் நம்முடைய விருப்பினாலே பிறந்த பிள்ளையாலே என்னுடைய சாயல் அந்த பிள்ளையிலே இருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்றது புரியறதில்ல, என்னுடைய விருப்பு தானே என்னுடைய எண்ணம், என்னுடைய விருப்புக்கு அடிப்படை எண்ணம். அந்த விருப்பினாலே ஒரு குழந்தை பிறந்தால் என் எண்ணம் அந்த பிள்ளையிலே பதிந்துடும். விருப்பே இல்லாமல் காமம் கொள்ளலாம், துறவிகள் அப்படி கொண்டார்கள் என்று சொல்கிறார். இப்ப அந்த அடிப்படையே புரியாமல் பல பேர் இந்த அகலிய கதை சொல்லுகிற பொழுது முனிவனை கல்யாணம் பண்ணதால அவளுக்கு திருப்தி இல்லை, அதான் இந்திரனை சேர்ந்துட்டாள்னு படுபாவிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஒரு முனிவனை போல கொஞ்சம் ஒரு வரம்பு மீறுகிறேன், ஆனா நீங்க வளர்ந்தவர்கள் என்றபடியால் இதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு முனிவனை முனிவனை திருமணம் செய்த பெண்ணை போல திருப்தியோடு உலகத்திலே எந்த பெண்ணும் வாழ மாட்டான். ஏனென்றால் விருப்புள்ளவனுக்கு உடம்பு அவன் கட்டுப்பாட்டில் இருக்காது, விருப்பத்தின் கட்டுப்பாட்டிலே இருக்கும். ஆகவே அவனுடைய உடம்பு இயக்கம் விருப்பத்தினுடைய வேகத்தை பொறுத்து இருக்கும். விருப்பில்லாமல் உடம்பை இயக்கக்கூடிய ஒரு துறவிக்கு அவனுடைய இயக்கம் என்பது அவனுடைய விருப்பிலே இருக்காது, உடம்பு அவன் சொன்னது கேட்கும். ஆகவேதான் ரிஷிபத்னிகள் எல்லாம் பெரும்பாலும் ஒழுக்கசாரிகளாக இருந்தார். இதெல்லாம் அடிப்படை, இது தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சில வரம்பு மீறி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்போ இந்த துறவிகள் என்ன செய்தார்கள், அவர்களுக்கு விருப்பு என்று அது புலநடக்கம் இப்போ நிகழ்ந்த பிறகு, புலநடக்கத்துக்கு பிறகுதானே யோகம், யோகத்துக்கு பிறகுதானே தத்துவ உணர்வு, தத்துவ உணர்வுக்கு பிறகுதானே துறவு மெய்யுணர்தல் எல்லாம் வருகிறது. அப்ப துறவி காமத்துக்காக திருமணம் பண்ணினான் பிள்ளை பெற்றான்ட்டு நினைக்கப்படாது. அவர்கள் என்ன நினைப்பார்கள், இந்த உலக நன்மை அவர்களுக்கு இந்த தத்துவ ஞானம் உள்ளவர்கள், இதுதான் உலகம், இதுதான் விவரம் எல்லாம் அவர்களுக்கு ஆகாயம், இது எல்லாம் அவங்க புத்தியில பதிவா இருக்கும். நம்ம படிக்கிறதுக்கே இந்த கஷ்டப்படுறோம், அவர்களுக்கு புத்தியில அது பதிவா இருக்கும். ஆகவே அவர்களுக்கு உலகம் தெரியும், நேரம் தெரியும், காலத்தினுடைய முக்கியத்துவம் தெறியும். அவர்கள் என்ன நினைப்பார்கள், அந்த அறிவு ஞானத்தினாலே இந்த வினாடியிலே ஒரு பிள்ளை தோன்றினால் அந்த பிள்ளையாலே உலகம் நன்மை அடையும் என்பது அவர்களுக்கு தெரியும். ஆகவே தங்களுடைய காமத்துக்காக அல்ல, உலகத்தினுடைய நன்மைக்காக. அதனாலேதான் அந்தனனுக்கு ஒரு சிறப்பு என்ன தெரியுங்களா, நான் அன்றைக்கும் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், அவன் ஒருவன் தான் உலகம் பற்றி சிந்திப்பான். நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், நான் சொல்வது அந்த அந்தனனை பற்றி, அவன் உலகத்தை பற்றி. அதான் அவர்களுடைய மந்திரத்தை முக்கியமா அவனுக்கு இருக்கிற முக்கியத்துவம், லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வே ஜனாம் சுகினோ பவந்து, எல்லாரும் நல்லாக இருக்கட்டும் என்று பூ போடுகிறது அவனுடைய இயல்பு. அவனுடைய இயல்பு நீங்க பிராமண குலம் என்று நினைக்காதீங்க, ஒரு உயர் கல்விமான் அப்படித்தான் இருக்க வேண்டும். இறைவனுடைய போய் வணங்குற பொழுது உலகம் நன்றாக இருக்க வேண்டும் என்று வணங்க வேண்டும். ஏனென்றால் உலகம் நன்றாக இருக்க வேண்டும் என்று வணங்கினால் அதற்குள்ளே நானும் இருக்கிறபடியால் நானும் நன்றாக இருப்பேன். நான் நன்றாக இருக்க வேண்டும் என்று வணங்கினால் உலகம் எனக்குள்ளே இல்லாதபடியால் உலகம் கெட வாய்ப்பு இருக்கிறது, உலகம் கெட்டால் நான் நன்றாக இருப்பது சான்ஸ் வாய்ப்பு இல்லாமல் போய். அது தெரிந்தபடியால் கல்வியாளர்கள் உண்மை பிராமணர்கள் உலகம் நன்றாக இருக்கட்டும் என்று பிரார்த்தித்தார். அது அவருடைய அந்த இயல்பினாலே உலகுக்கு ஒரு நன்மை கிடைக்கிற வாய்ப்பு இருப்பது அவர்கள் ஞானத்திலே உதித்தால் தங்கள் சந்ததியை விருத்தி செய்தார். அது அவர்கள் சந்ததி அல்ல, அதனால அவர்கள் அடையாளம் இருக்காது. இப்ப வசிட்டருக்கு பிள்ளை இருந்தார், சுகமுனிவர் என்று பெயர், சுகமா முனிவர் என்று பெயர், பெரிய ரிஷி, வசிட்டரை விட பெரிய ரிஷி. அவர் 16 வயசு பையன், அந்த வயசுலேயே அவருக்கு பெருஞ்ஞான். எனக்கு எதை சொன்னேன்னு எதை சொல்ல இல்லைன்னு தெரியாது, அதுக்கு என்ன திருப்பி சொல்லுகிறேன்னு. வசிட்டர் ஒரு முறை போகிறார், ஒரு ஆற்றிலே பெண்கள் இளம் பெண்கள் குளித்துக் கொண்டிருக்கிறார், ஒற்றையடி பாதை, அது ஆழத்துக்கு மேல ஒரு பாலம். வசிட்டர் போனார், வயதானவர் வசிட்டர் போனார். இந்த குளிச்சு கொண்ட பெண்கள் எல்லாம் உடைகளை எடுத்து இப்படி மறைச்சு கொண்டார். வசிட்டர் போன அப்புறமா அவருடைய பிள்ளை சுகர், 16 வயசு இளைஞன், அவர் போனார். இந்த பெண்கள் எல்லாம் பேசாம இருந்து குளிக்கிறார், மறைக்கு கரைக்க இல்லை. வசிட்டருக்கு கொஞ்சம் சங்கடமா போச்சு, நாங்க இளவன் போகிற பொழுது எல்லாம் எடுத்து மறைத்தவர்கள், இந்த இளம்பையன் வர்ற பொழுது இப்படி இருக்கிறார்களே என்று கேட்டால், அதுக்கு பிறகுதான் அவருக்கு உண்மை புரிந்தது. என்ன வயதானாலும் மனத்துக்குள்ளே எங்கோ ஒரு மூளைகளுக்குள்ளே காம விகாரங்கள் இருந்தால் அது எதிராளியை பாதிக்கும். இப்போ சொல்றேன் பாருங்க, நீங்க ஒருத்தருக்கு முன்னுக்கு போய் நிக்கிறீங்களா, முன்னாலே நிக்கிறவர் உங்க கண்ணாடி என்று நினைத்துக் கொள்ளும். உங்களுடைய உணர்வு பாதிப்பு எதிராளியிடம் விளையும், நீங்க விரும்பினான் என்ன விரும்பாவிட்டால் என்ன விளையும். சுகமாமுனிவராகிய இளைஞனை பார்த்து அவர்கள் தங்களை மறைக்கவில்லை, ஏனென்றால் அவராலே ஒரு பாதிப்பு அவர்களுக்கு வரவில்லை, முனிவராகிய வசிட்டராலே வந்தது என்கிறார். அவருடைய பெருமை சொல்லுகிற பொழுது சொல்வார்கள், சுகமாமுனிவரை ஒரு இடத்துல போய் உட்கார மாட்டாராம், நடந்து கொண்டே இருப்பாராம். ஏன் இவர் நடந்து கொண்டே இருக்கிறார் என்று கேட்டால், ஒரு இடத்துல உட்கார்ந்தால் அந்த இடத்துல ஒரு விருப்பம் வந்துவிடும், அதிலே ஒரு பற்று வந்துவிடும் என்பதற்காக இருக்க ஒரு இடத்துல உட்கார மாட்டார். அது உண்மைங்க. இப்ப பாருங்க, இதுல என்ன உட்கார வச்சு எனக்கு பாடங்கள், நாளைக்கு இந்த சீட்டை மாத்தினார்களா, எனக்கு வராது படிப்பு, ஏன்னா இது பழகி போச்சு. இப்ப வந்து 12 வகுப்புல இது பழகி போச்சு. உங்களுக்கும் அப்படித்தான், ஹோட்டல்ல போய் தங்கினானு கூட பாருங்க, அவன் கட்டில வந்து படுத்தா வர்ற தூக்கம் வராது, ஏன்னா அது பழக்கம் ஆகிடும். பழக்கம் என்பது பற்றாகிவிடும், பற்றாகிவிட்டால் துறவு போய்விடும் என்பதற்காக அவர் உள்ளத்துல இருக்க மாட்டாராம், அப்படி இருந்திருக்கிறார்.